السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்கு உரிய சகோதரர்களே, கபா நோன்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. நான் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் கபா நோன்பு சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களையும் ஞாபகப்படுத்தலாமென்று நினைக்கிறேன். ஷாபானுடைய மாதம், ரமதானுடைய மாதம் வாரதுக்கு இன்னும் ஒரு 3 வாரங்கள் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கபா நோன்பு சம்பந்தமான விளக்கம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லாருக்கும் கட்டாயமாக தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் எல்லாரும் அந்த அடிப்படைகளை சரியாக விளங்கிக் கொள்ள வேணும். ஆண்களாகிய நாங்கள் இந்த விஷயங்களை சரியாக விளங்கி எங்கட பெண்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்குற கடமை எங்களுக்கு இருக்குது. கணவன்மார்கள் விசேஷமாக செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான், பெண்களுக்கு தேவையான என்னென்ன மார்க்க விஷயங்கள் இருக்குது என்றதை கேட்டு அதை போய் உலமாக்கரிடத்தில் கேட்டு வந்து சொல்லிக் கொடுக்கிறது கணவன்மார்களுடைய கடமைகளில் உண்டு. அப்படி சொல்லிக் கொடுக்கல என்றால் அந்த ஒன்றுக்காக ஒரு மனைவி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு கூட மார்க்க அனுமதி கொடுத்திக்குது. இந்த கடமையை ஒரு கணவன் செய்யலை என்றால் அதற்காக அந்த மனைவி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு கூட மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது. ஆகவே நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஃபர்தான நோன்பு பொறுத்தவரையில் சில சந்தர்ப்பங்களில் அதை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ரமதானுடைய ஃபர்தான நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. ஒன்று, நீண்ட பயணம், தொழுகையை கஸர் ஜம்மு செய்யக்கூடிய தூரம் அளவுக்குள்ள நீண்ட பயணம் ஒருத்தர் செய்கிறார் என்றால் அவருக்கு நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. கஷ்டத்தை சுமந்து கொண்டு நோன்பை பிடிக்க முடியுமாக இருந்தால் அதுதான் ஏற்றமானது. ஏனென்றால் ஃபர்தான நோன்பை அந்த ரமதானில் பிடிக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற நன்மை அது சாதாரணமானதில்லை. ஆகவே யாருக்கு அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு நோன்பை பிடிக்க முடியுமோ அவர்கள் நோன்பை பிடிக்கிறது ஏற்றமானது. அப்படி கஷ்டம் இருந்தால் அவர்களுக்கு அனுமதி இருக்குது. ரெண்டாவது, நோய் நோன்பை பிடித்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லது நோன்பை தொடர முடியாத அளவுக்கு ஒருத்தர் நோயை வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த நோய்க்காகவும் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி யாராவது இந்த காரணங்களுக்காக நோன்பை விட்டால் அடுத்த ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதை கதா செய்கிறது அவர்களுக்கு வாஜிப். இப்போ சென்ற ரமதானில் நோன்புகள் விடுபட்டிருந்தால் வர ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இதை அந்த நோன்புகளை முழுமையாக கதா செய்து முடிச்சிடணும். பெண்களுக்கு பெரும்பாலும் விசேஷம் கட்டாயமாக அவர்களுக்கு கதா நோன்புகள் இருக்கும். ஆண்களுக்கும் சில சில காரணங்களால் நோன்புகள் விடுபட்டிருக்கலாம். அடுத்த ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவ்வளவு நோன்புகளையும் கதா செய்து முடிக்கிறது வாஜிப். ஒருத்தர் நோன்பு அடுத்த நோன்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் கதா செய்ய தவறிட்டார் என்றால் அது அவருக்கு ஹராம், அவருக்கு பாவம் உண்டாகும். பாவம் உண்டாகும் என்றால் அவர் அதுக்காக வேண்டி தனியாக தௌபா செய்யவும் வேணும். இப்போ அவருக்கு அந்த நோன்பை கதா செய்யவும் வேணும். சென்ற ரமதானில் விடுபட்ட நோன்பு இந்த ரமதான் வரைக்கும் அவர் பிடிக்கல. இப்போ இந்த ரமதானுடைய நோன்பை பிடிச்சிட்டு இந்த ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் சென்ற ரமதானுடைய அந்த நோன்புகளை கதா செய்யவும் வேணும். கதா செய்கிறதோடு அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஃபித்யா கொடுக்க வேண்டி வரும். ஃபித்யா என்றால் ஒரு முத்தானியம், ஒரு முத் என்றது அரபியில் ஒரு அளவுக்கு பெயர். அது 600 கிராம் அறுநூறு கிராம் தானியம் ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக 600 கிராம் படி அவர் என்ன செய்யணும் என்றால் மிஸ்கீனுக்கு, ஃபுகராக்கள் மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு தர்மமாக சதகாவாக கொடுக்க வேண்டும். கேட்ட கேள்வி என்னென்றால், பல வருஷங்களுக்கு முன்னால சில சில தொழில் காரணம், தொழில் இந்த மாதிரியான சில வேலை பழுக்கள் காரணமாக நீண்ட பல வருஷங்களாக நோன்பு பிடிக்கல. இப்ப வயசு போய் நோன்பு இருக்கிற நோன்பை கூட பிடித்து கொள்ள முடியாத ஒரு நிலை வந்திருக்குது. இப்பதான் அந்த பழைய காலங்களில் விடுபட்ட நோன்புகள் எல்லாம் நினைவுக்கு வருது. இப்ப என்ன செய்யறது, கதா செஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உடல்ல இல்லை. இப்ப அந்த நோன்புகளுக்காக என்ன செய்யறது என்றதான் கேள்வியாக இருந்தது. இப்ப கதா செய்ய முடியல என்றால் அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் விடுபட்ட நோன்புகள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து, விடுபட்ட நோன்புகள் எப்பிலிருந்து, ஒரு மனிதன் பருவ வயதை அடைஞ்சதிலிருந்து, பருவ வயதை அடைஞ்சதிலிருந்து 13 வயசு ஆகிக்கலாம் அல்லது 14 ஆகிருக்கலாம், எந்த வயசுல அவர் பருவ வயது அடைஞ்சாரோ அந்த காலத்திலிருந்து இந்த நோன்புகள் விடுபட்டிருந்தால் கதா செய்ய வேணும். கதா செய்யறதோட அதற்குரிய ஃபித்யா கொடுக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் பாரமாக 600 கிராம் தானியம் என்ற அடிப்படையில் ஃபித்யா கொடுக்க வேண்டும். இது ஒரு வருஷம் பிற்படுத்தி இருந்தால்தான் அந்த கணக்கு, ரெண்டு வருஷம் பிற்படுத்தினால் அது டபுள் ஆகும். சென்ற வருஷம் விடுபட்ட நோன்பு இந்த வருஷம் வரைக்கும், இந்த ரமதான் வரைக்கும் பிடிக்கல என்றால்தான் ஒரு நோன்புக்கு 600 கிராம் தானியம் கொடுக்கணும். அடுத்த வருஷம் வரைக்குமே பிடிக்காம இருந்தால் அது டபுள் ஆகும், ரெண்டு மடங்கு ஆகும். ஒரு கிலோ, ஒரு ஒவ்வொரு நோன்புக்கும் பாரமாக 1 கிலோ 200 கிராம் தானியம் கொடுக்க வேண்டி வரும் சதக்காவாக. 3 வருஷமானால் 3 மடங்காகும், 4 வருஷமானால் 4 மடங்காகும். இந்த மாதிரி என்ன செய்யும் என்றால் பல மடங்காகிக் கொண்டே போகும். ஒருத்தருக்கு இந்த நோன்பை பிற்படுத்தக்கூடாது என்ற அந்த இல்ம் இல்லை, தெரியாது. நோன்பை பிற்படுத்தக்கூடாது என்றது தெரியாது. தெரியாம ஒருத்தர் பிடிக்காம அந்த கலா செய்யாம இருந்துட்டார் என்றால் அவருக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப கதா செய்யறதோட அவருக்கு இந்த வருஷா வருஷம் கூடுற அந்த சட்டம் அது வரமாட்டாது. தெரியாம இருந்திருந்தால், பிற்படுத்தக்கூடாது என்று தெரியாம இருந்திருந்தால். ஆகவே சில நேரங்களில் சிலருக்கு பல வருஷங்களுடைய நோன்புகள் இருக்கலாம், எங்களுக்கோ அல்லது எங்களுடைய வீடுகள் உள்ளவங்களுக்கோ. அவங்க தன்னுடைய நிலைமைகளை சொல்லி அதற்குரிய ஃபத்வாக்களை எடுத்துக்கொள்றதான் பொருத்தமானது. ஒருத்தர் ரமதான்ல நோன்பை விட்டதற்கு பின்னால அவருக்கு அவருடைய இந்த நோய் சுகமாகாமலேயே அப்படியே முழு வருஷமும் நோய் வாய்ப்பட்டு அந்த நிலையிலேயே இருந்தார், கதா செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு வர இல்லை. சென்ற வருஷம் ரமதானில் இருந்து நோய் வாய்ப்பட்டது, இந்த ரமதான் வரைக்கும் தொடர்ச்சியாக நோயிலேயே இருந்தார். இடையில அவருக்கு அந்த நோன்பை கதா செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே வர இல்லை. அப்படியா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொடர் முழு வருஷமும் நோயாளி. இப்படி இருந்தால் இவருக்கு ஃபித்யா வரமாட்டாது என்றால் அதுல அவருடைய குறைபாடு ஒன்றும் இல்லை. அதனால அவருடைய பொறுப்புல கதா மட்டும்தான் இருக்கும், அந்த நோன்பை கதா செய்யற பொறுப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அவருக்காக ஃபித்யா கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இப்படி ஒருத்தர் நோயிலேயே இருந்து அந்த நோயிலேயே கதா செய்யாமலே மௌத்தா பேத்துட்டார், சென்ற வருஷம் நோன்பில் நோயாளியாகி சில நோன்புகளை கூட விட்டு இந்த வருஷமாகும் வரைக்கும் நோயாளியாக இருந்து அதற்கு பின்னாலேயும் நோயாளியாக இருந்து அவர் கதா செய்யாமலேயே மௌத்தா பேத்துட்டார் என்றால், இப்ப நாங்க பார்ப்போம் இவருக்கு கதா செய்யறதற்கான ஏதாவது சில தினங்களாவது வந்திருக்குதா என்றதை பார்க்கணும். உதாரணமா ஒரு 10 நோன்பு கலா இருந்துச்சுன்னு வைங்களே, இந்த இவருடைய அந்த கலாவானதுக்கும் இவருடைய மௌத்துக்கும் இடையில ஒரு சில நாட்கள், 10 நாட்களாவது கதா செய்ய முடியுமான இவருக்கு நல்ல சக்தி உள்ள நாட்கள் இருந்ததா என்றதை பார்ப்போம். அப்படி அவருக்கு நல்ல ஆரோக்கியமான சில நாட்கள் இருந்து அவர் மௌத்தாக இருந்தால் அவருக்குரிய சட்டம் வேற. அப்படி இல்லை, ஒருத்தருக்கு அப்படி சந்தர்ப்பமே வரல, தொடர்ச்சியாக நோயாளியாகவே இருந்து மௌத்தானால் அவருக்குரிய சட்டம்
வேற.
அப்படி ஒரு சந்தர்ப்பமே வரவில்லை, கதா செய்யறதுக்குரிய அவகாசமே அவருக்கு வர இல்லை, நோயில் உடல்ல இருந்து போகவே இல்லை, இப்படியான நிலையில மௌத்தாக இருந்தால் இவருக்கு ஃபிதியா கொடுக்க தேவையும் இல்லை, அவர் மீது இருந்த அந்த கதாவுடைய பொறுப்பும் இல்லாம போயிட்டு அவருக்கு பாவம் வரமாட்டாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தண்டனையும் வரமாட்டாது. ஏனென்றால் அவர் இதுல ஒரு நிர்பந்தத்துக்குரியவராக கருதப்படுவார். ஒருத்தருக்கு கதா செய்ய முடியுமான அந்த ஒரு காலம் வந்து இருக்குது, அப்படியும் அவர் கதா செய்யல, இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாரு, கதா செஞ்சிருக்கலாம், ஆனால் அப்பையும் கதா செய்யாம மௌத்து வந்துட்டு இப்ப என்ன செய்யறது? இப்ப இவருக்குரிய சட்டம் என்னண்டால், இவர் மௌத்தானதற்கு பின்னால இவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அவருக்காக நோன்பு பிடிக்க வேண்டும். 10 நோன்பு அவருக்கு கலாவாகி இருக்குது, இடையில பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு, பிடிக்கல, மௌத்தாகிட்டாரு. இந்த 10 நோன்பு என்ன செய்யணும்? குடும்பத்தில் யாராவது சாம அன்ஹு வலியுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய வலி அவருக்கு பொறுப்பானவர் அவருக்காக நோன்பு நோக்க வேணும். பொறுப்பானவர் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கரீபும் மின் அகாரிபிஹி, அவருடைய குடும்பத்தில் யாராவது, உறவினர்கள் யாராவது ஒருவர், மகன் அல்லது மனைவி அல்லது தந்தை தாய், இப்படி யாராவது அவருடைய அந்த நோன்புகளை பிடிக்க வேணும். இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதை யாரும் வாழ்க்கையில் செஞ்சிருப்பாங்களோ தெரியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால், வாப்ப மௌத்தாயிட்டாங்க, நல்லா கலா செஞ்சிருக்கேயிலும் ஆனால் செய்யல அவர், இப்ப கணக்கு பார்த்தா 10-20 நோன்பு இருக்குது, மகன் செய்யற பெரிய ஒரு உபகாரமா இல்லையா இது? நாங்கள் நஃபிலா நோன்புகள் பிடிக்கிற இடத்துல என்ன செய்யலாம்? வாப்பாட கதாக்களை பிடிச்சிடலாம். இது ஃபர்த் இல்லை, இது வந்து குடும்பத்துக்கு வாஜிப் இல்லை, குடும்பத்துக்கு முஸ்தஹப் சுன்னத். இந்த நோன்பு பிடிக்கிறது நாங்கள் சொன்னோமே, குடும்பத்தில் யாராவது பிடிக்கணுமேண்டு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இது வாஜிபாகுமா என்று கேட்டால் வாஜிபாக மாட்டாது, அவர்களுக்கு சுன்னத், பிடித்தால் மிக ஏற்றமானது. குடும்பத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் பிடிக்கலாமா அந்த நோன்ப என்று கேட்டால், குடும்பத்தினர்களுடைய அனுமதியோட வெளியில் உள்ளவர்கள் பிடிக்கலாம், அல்லது குடும்பத்துக்கு வெளியில யாராவது ஒருவருக்கு இந்த மௌத்தா போறவர் வசியத்தாக சொல்லி இருந்தால் என்ன செய்யப்படும்? அத அவர் வசியத்தாக சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால குடும்பத்துக்கு வெளியில் உள்ள ஒருத்தர் அதை நிறைவேற்றலாம். அப்படி குடும்பத்துடைய அனுமதி இல்லாமல், வசியத்தும் இல்லாம, வெளி உறவினராக இல்ல குடும்பத்துக்கு வெளியில் உள்ள ஒருவர் யாராவது அந்த நோன்பை நோற்றால் அது அவருக்கு பகரமான நோன்பாக ஆக மாட்டாது. இப்படி மௌத்தான ஒருத்தருக்காக யாருமே நோன்பு பிடிக்க முன்னுக்கு வரல, குடும்பத்தில் யாருமே அந்த நோன்பை நோக்கல்ல என்றால், அவருடைய ஒவ்வொரு நோன்புக்காகவும் ஒரு முத்த அளவு மேல சொன்ன அந்த ஃபிதியாவை சதக்காவாக கொடுக்கவே. இவருக்காக யாருமே நோன்பு நோக்க முன்னுக்கு வரல என்றால் இவருடைய ஃபிதியாவை, அது ஒவ்வொரு நாளுக்கும் பகரமாக ஃபிதியாவை நிறைவேற்ற வேண்டும். ஃபிதியாவுக்கு எங்கிருந்து காசு எடுக்கிறது? ஃபிதியாவுக்குரிய காசு எங்கிருந்து எடுக்கணும் என்றால், மௌத்தா போனவர் விட்டுட்டு போகக்கூடிய அனந்தரத்தில் இருந்து, அனந்தர சொத்தில் இருந்துதான் அந்த பணம் எடுக்கப்படும். அது எப்படி? ஒரு மையத், ஒரு ஆள் மௌத்தானதுக்கு பின்னால அவருடைய பணத்தில் இருந்து செய்ய வேண்டிய சில சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது, அதை தவிர வேற ஒன்றுக்கும் அவருடைய பணத்திலிருந்து எடுக்க இயலாது. ஏனென்றால் அது வாரிஸ்காரர்களுக்கு சொந்தமாயிடும், அதை பிரிக்க வேண்டும். அதுல ஒன்று தான் அவருடைய கடன்கள். முதலாவது கணக்கு பார்த்துடணும், மௌத்தானவருக்கு எவ்வளோ கடன் கொடுக்க வேண்டி இருக்குது என்றதை பார்த்து அனந்தர சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால அந்த கடன் தொகையை ஒதுக்கிறோம். சில வேளை பணமாக இருக்காது, அப்படி என்றால் பொருளை பார்க்கிறோம், எந்தெந்த பொருளை விற்று அந்த தொகையை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று அந்த பொருளை ஒதுக்கிடணும், அவசரமாக அதை விற்கணும். இதெல்லாம் மையத்தூட்டில் எப்படி வியாபாரம் பண்றது, மையத்தூட்டில் கொண்டு வந்து எப்படி ஃப்ரிட்ஜை விற்கிறது, ஏசி எப்படி விற்கிறது, கட்டில் எப்படி விற்கிறது, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் அவசர அவசரமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், தக்க காரணங்கள் எல்லாம் இதை பிற்படுத்தக்கூடாது. அதனால கடன் அவருடைய பணத்திலிருந்து நிறைவேற்றப்படும். ஜனாதாவை வச்சுக்கொண்டு ஏலான் பண்றாங்க, மகன் மாறி இருக்கிறாங்க, பேசிக்கொள்ளுங்க, குடும்பத்தோட பேசிக்கொள்ளுங்க என்றால் அவங்கள்ட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்கு இல்லை, அவங்க தான் அந்த பொறுப்பில் எடுத்து அந்த இவர்கள் அடந்த சொத்துக்கள் என்ன என்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் கணக்கு பார்த்து அதிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது அவரை அடக்கம் செய்யறதுக்கான செலவு, கஃபனுக்குரிய செலவு இருக்குது, கபரு தோன்றதுக்குரிய செலவு இருக்குது. இந்த செலவெல்லாம் எங்கிருந்து செய்யணும் என்றால் அந்த மையத்து விட்டு போகக்கூடிய அனந்தர சொத்திலிருந்து தான் எடுக்கப்படும். யாரும் விரும்பி முன்னுக்கு வந்து செய்தால் அதுக்கு அனுமதி இருக்குது, இல்லை என்றால் அதற்குரிய கூலி அதுக்கான செலவு அவருடைய பணத்திலிருந்து எடுக்கப்படும். கபரு வெட்டுறவங்களுக்கு கூலி இருக்குது, அந்த கூலியை முழுமையாக கொடுக்கணும். நாங்கள் சேர்த்த பணத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற கடைசி கூலி என்ற கபருக்கு கபரு வெட்டக்கூடியவனு கொடுக்கிற கூலி தான். ஒரு மஸ்ஜித் ஒரு மையத்துக்கு போயிருந்த நேரத்தில் சொன்னாங்க, கபரு வெற்றாளுக்கு 150 ரூபா கொடுக்குறாங்களாம். அப்படியே ஒரு குழி ஒன்று தோண்டி பாருங்க, அந்த குழியை தோண்டிட்டு குடிக்கிற வலிக்கு மண்பு இருக்கிறதுக்கு 5-10,000 செலவழிக்க வேண்டி வரும். லேசான வேலையில் 150 ரூபா கூலி எப்படி கொடுக்கலாம்? சில மஸ்ஜிதுகள் ஆள் வச்சு, அப்படி இருந்தாலும் கூட அவங்க கபரு வெற்றதற்கான கூலி இருக்குது, அதை முழுமையாக கொடுக்கணும். நாங்கள் சலரி கொடுக்கிறோம் தானே என்று சொல்லி நிர்வாகங்கள் தப்பிக்கொள்ள இயலாது. ஏனென்றால் ஒரு கூலிக்காரருக்கு கூலி அடிப்படையில் வேலை கொடுத்து கூலி கொடுக்கிறதாக இருந்தால் அந்த வேலை என்ன என்றது இவ்வளவுதான் வேலை என்றது குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாம இந்த கூலி கால் வைக்கிறது கூடாது, அவருக்கு எவ்வளவு வேலை என்றது இருக்கணும். மையத்து வாரதை பொறுத்த வரையில அது இன்றைக்கு ஒரு மையத்து வரலாம், நாளைக்கு 5 மையத்து வரலாம். அங்க எப்படி கூலியை நிர்ணயிக்கிறோம்? அப்ப கபர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து கூலியை கொடுக்கணும். அதுல கஞ்சத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முழுமையான கூலியை கொடுத்துடணும். யாரும் தண்டை போக்கட்டால கொடுக்க தேவையில்லை. மௌத்தா போனவர் விட்டுட்டு போயிருக்கிறார், அனந்தர சொத்தால் அழகா கொடுங்க. குளிப்பாட்டுறதுக்கான கூலி இருக்குது, இதெல்லாம் அதுல சேரும். அடக்கிறதுக்கான, கஃபன் செய்யறதுக்கான, குளிப்பாட்டுறதுக்கான கூலி முழுசா கொடுத்துடணும். இந்த ஃபித்யாவுக்கான அந்த பணத்தையும் அதிலிருந்து தான் எடுக்கும், அதிலிருந்து எடுத்து நிறைவேற்றப்படும். அடுத்தது வயசு போனவர்கள், வயசு போயிடுச்சு, இப்ப உடல்ல சக்தி இல்ல, ஒரு நாள் ஒரு பகல் முழுக்க நோம் பசியில இருந்து நோம் பிடிக்கிறதுக்கு சக்தி இல்ல, அல்லது நோய் வாய்ப்பட்டுட்டாரு, இதற்கு பின்னால இந்த நோய்க்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க இயலாது. அப்படியான ஒரு பயங்கரமான, அல்லாஹு தஆலா எல்லாரையும் பாதுகாக்க வேணும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய நோய் வந்துவிட்டது. இந்த மாதிரியான நிலைக்குள்ளானவர்களுக்கும் நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்குது. இவங்களுக்கு கதா செய்ய இதுக்கு பிறகு வாய்ப்பு ஒன்று கிடைக்க மாட்டாது, ஆகவே அவர்களுக்கு கதா வாஜிபாக மாட்டாது. அவர்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக என்ன செய்ய வேணும், ஒரு நாங்கள் சொன்ன அந்த ஃபிதியா 600 கிராம் படி சதகாவாக கொடுக்க வேணும். இப்போ இது எங்களோட வீடுகளில் வயசாளிகள் இருப்பாங்க, சில வேலை எங்களை பெண்கள் இருப்பாங்க, கொஞ்சம் நாங்கள் கேட்கணும், உங்கள நோன்புகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்களா, பாக்கி இருக்குதா. நிறைய வாலிபர்கள் அவங்களுக்கு தெரியாது, நிறைய அந்த காரணம் இந்த காரணம்ன்றதுக்காக நோன்புகளை விட்டிருப்பாங்க, தெரியாதனமாக விட்டிருப்பாங்க சில வேலை. அதனால கதா இல்லாமல் போறது இல்லை, கதா செஞ்சாக வேணும். அதுகளை கொஞ்சம் நாங்களும் யோசனை பண்ணி எங்களை வீடுகள்லேயும் இதுகளை சொல்லி நாங்கள் சரியாக கணக்கு பார்த்து இந்த கடன்களை சரியாக முடிச்சிடணும். மறந்துட்டோம், அல்லாஹ் பாதுகாக்க வேணும், அதில் எங்களோட குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அல்லாட்ட குத்தவாளி ஆகுவோம். மூணாவது ஒரு சாரார் தான் பெண்களில் குழந்தை கிடைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பெண்கள், அதுபோல தாய்ப்பால், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், குழந்தை கிடைக்க இருக்கிற பெண்கள் அல்லது தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள், இவங்க நோன்புடுறதாக இருந்தால் ஒன்றோ தன்னுடைய உடல்ல ஏதாவது பலகீனம் வந்துடுமோ என்ற பயத்தின் காரணத்தினால நோன்பு விட்டிருப்பாங்க. இன்னும் சில பொழுது அந்த குழந்தையுடைய விஷயங்களை கவனத்தில் கொண்டு நோன்பு விட்டிருப்பாங்க, தன்னுடைய உடல் பலகீனத்தை கவனத்தில் கொண்டு. டாக்டர் சொன்னாங்க நீங்க நோன்பு பிடிக்க வேணாம் என்று ஒரு நம்பிக்கையா டாக்டர் சொன்னாங்க, தன்னுடைய உடலுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்ற பயம் வந்தது. இந்த அடிப்படையில் நோன்பு விடப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த நோன்ப கதா செய்யறது மட்டும்தான் வாஜிபாகும். அவங்க புள்ள பிறந்ததுக்கு பின்னால இப்ப கதா செய்யறதுக்குரிய அந்த வாய்ப்பு வருகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் கதா செய்யறது வாஜிபாகும். சில நேரங்களில் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் என்ற காரணத்தினால நோன்புகளை விட்டிருப்பாங்க. ஒன்றோ வயிற்றில் இருக்கிற குழந்தை அதுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்க மாட்டாது, நோன்பு பிடிக்கிறதுனால அதுக்கு ஏதும் ஆபத்துகள் வரலாம் என்ற காரணம், அல்லது பால் கொடுக்கிற அந்த குழந்தைக்கு சரியா பால் போதிய அளவில் உருவாக மாட்டாது, அதனால அந்த புள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும், பால் மட்டும்தான் குடிக்கிற புள்ள. இப்படியான நேரத்தில் இந்த பிள்ளைக்காக செலவேளை நோன்ப விடுவாங்க. இப்படி பிள்ளைக்காக வேண்டி நோன்ப விட்டிருந்தால் அவர்கள் அந்த நோன்ப கதா செய்யவும் வேணும், அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஃபிதியாவும் கொடுக்க வேண்டி வரும். இப்படி அவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது. இதுகளையும் சரியா எங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவை இருக்குது என்றதை சரியா விளங்கி அவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து கதா செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி ஃபிதியா கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த ஃபிதியாக்களை கொடுத்து முடிக்கிறது அது கட்டாயமாகும். ஃபிதியா கொடுக்கும் பொழுது பணத்தை இல்லை கொடுக்கணும். ஃபிதியா கொடுக்கும் பொழுது 600 கிராம் எங்கள் நாட்டை பொறுத்தவரை அரிசி தான் எங்கள்கிட்ட பிரதானமான தானியமாக இருக்குது. அந்த அரிசி தான் நாங்கள் என்ன செய்யணும், சதகாவாக கொடுக்க வேணும். ஷாபானுடைய மாதம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த கடந்த வருஷத்துடைய நோன்புகள் கதா இருந்தால் அவசர அவசரமாக நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கதா செஞ்சு முடிச்சிடணும். அதே நேரத்தில் யாருக்கு கதா நோன்புகள் இல்லையோ அவர்களுக்கு உரிய முக்கியமான ஒரு சுன்னத்து தான் ஷாபானுடைய நஃபில் நோன்புகள். ரமதான் வாரதுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்ல நிறைய நாட்கள் நோன்பு பிடிப்பார்கள், வலமையை விட கூடுதலாக. சில ரிவாயத்துக்கள் முழு மாதமும் நோன்பு பிடித்தார்கள் என்று வந்திருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான நாட்களை நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இது ரமதானுக்கான முன்னேற்பாடு. அதே நேரத்தில் இந்த மாதமும் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அதனால் கதா யாருக்கும் இல்லை என்றால் ஒரு சில நாட்களையாவது நோன்பு பிடித்து, இந்த நோன்பு பிடிச்சு இன்ஷா அல்லாஹ் ரமதான் நாங்கள் வரவேற்போம், இந்த சுன்னத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேணும். அடுத்தது ஷஹ்ரு ஷாபான், ஷஹ்ருல் குர்ரா, ஷாபானுடைய மாதம், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடியவர்களுடைய மாதம். சலஃபுகள்கிட்ட வழக்கம் இருந்திருக்கு, ஷாபான் வந்தா குர்ஆன் திலாவத் ஆரம்பிச்சிருவான். நிறைய வேலைகளை ஒதுக்கி நேரங்கள் ஒதுக்கி குர்ஆன் திலாவத் ஆரம்பிச்சிருவான். ரமதான் என்றது குர்ஆன், ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அது குர்ஆனுக்குரிய மாதம். குர்ஆன் திலாவத் அந்த மாதத்துடைய மிக சிறப்பான அமல். நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுவோம் ரமதான்ல நிறைய குர்ஆன் ஓதணும் என்று சொல்லி. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகுது என்றால் ரமதான் ஆரம்பிச்சதும் இன்றைக்கு ஆரம்பிப்போம் நாளைக்கு ஆரம்பிப்போம் என்று முதல் 10 முடிஞ்சிடும். நடுப்பத்தில் ஆரம்பிப்போம் என்று நினைக்கிறது அதுவும் முடிஞ்சிடும். கடைசிக்கு நினைக்க கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் முடிப்போம் என்று இப்படியே ரமதான் முடிஞ்சிடும். ரமதான மிக சிறப்பாக குர்ஆன் திலாவத்தில் நாங்கள் கழிக்கணும் என்று விரும்பினால் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஷாபான்ல இருந்து ஆரம்பிக்க வேணும். ஷாபான்ல இருந்தே நாங்கள் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தை கூட்டி கூட்டி ரமதான் வந்தால் அந்த தொடரில் அந்த வேகத்திலேயே ஆரம்பத்திலிருந்தே போகும். குர்ஆனோட யாரும் நாங்கள் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. குர்ஆனோட பகைமை என்றது என்ன, குர்ஆன் ஓதாம குர்ஆனை கேட்காம குர்ஆனை பற்றிய கவலை இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறது இருக்குதே, இதான் குர்ஆனை வெறுக்கிறது, குர்ஆனை கையுட்றது, குர்ஆனை பகைக்கிறது என்ற அர்த்தம். அதனால குர்ஆனுடைய தொடர்பு நிறைய எங்களுக்கு இருக்க வேணும். குர்ஆன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு விசேஷமாக தந்திருக்கிற மொஜிசா. குர்ஆனுக்குள்ள அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான அவ்வளோ, மனிதனுடைய உடலுக்கு கல்புக்கு உயிருக்கு தேவையான அத்தனையையும் அல்லாஹு தஆலா குர்ஆனுக்குள்ள வச்சிருக்கிறான். அதனால குர்ஆனுடைய அந்த நிடாய் கொள்ள வேணும். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. وصلى الله وسلم وبارك على نبينا محمد وآله وصحبه اجمعين.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.